அறியாது
மயங்கி
இடர்பட்டாய்.
நின் பெருந்தகைமையாவது இயல்பிற்கு என்று அறிவுறுப்ப,
உன்னுடைய பெருமை தகையது என்பதை நேரே வந்து பெருமான் உணர்த்த
அறிந்த மாத்திரையே,
அப்பொழுதே அறிந்த மாத்திரத்திலேயே எதை அறிந்த மாத்திரத்தில் தன் இயல்பை, தன்னுடைய உண்மை இயல்பை அறிந்த மாத்திரத்தில்
அந்நியம் இன்றி அந்நியமா தன்மையின் நிலை பெற்று நீங்கி அந்நியமின்றி அந்நியமாம்
தன்மை. அனநியம் ஒரு நா சேர்த்து அனநியம்
தன்மையின்
அந்நியம்னா அந்நியம் இல்லைன்னா வேறு
அனநியம்
ஒன்றாக ஒன்றாக அந்நியம் இல்ல அனநியமாம் தன்மையும் ஒன்றாம் 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 தன்மையில்
அத்திவிடம் திருவடிகளை அடையும்
என்று இப்படி அந்த நூறுபாவுடைய கருத்தை முனிவர் தந்தார். இன்னும் சில விளக்கங்களை தருகிறார்.
உயிர் என்பது நேரை சூத்திரத்தில் என்றும் வருவித்து உழைக்கப்பட்டது.
இங்கே உயிர் என்பது இல்லை, மேலே சூத்திரத்துல இருக்கா இரண்டலா அந்த ஆன்மாவை இங்கே கொள்ள. சரி,
தவத்தினில் உருவமாய் வளர்ந்து அயர்ந்ததை என உணர்த்த விட்டு செல்லும் என
சொற்களை எப்படி சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறேன். முதல்ல தவத்தினில் உருவமாய்
வளர்ந்து அயர்ந்தனை
வளர்ந்து அயர்ந்தனை என உணர்த்த
விட்டு செல்லும்
விட்டு செல்லும் என சொற்கள். புலன் புலன் என்ன நேரான பொருள்? புலன் என்ற சொல்லுக்கு என்ன நேரான பொருள்? விடயம். விடயம் அந்த விடயம் என்பது என்ன அது தெரியணுமே. விடயம் என்றால் என்ன? நம்முடைய ஐம்பொறிகளுக்கு விடயங்கள் எவை? ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், இவைதான் விடயங்கள். இவைதான் புலன்கள். நம்முடைய ஐம்பொறிகளாலே அறியப்படுகிற புலன்கள், விடயங்கள். இங்கே நுற்பாவில் என்ன சொன்னார்? ஐம்புல வேடர்னார். இங்கே ஐம்புலங்கள் என்றால் ஐந்து விடயங்களை சொல்லவில்லை. விடயங்களையா சொல்லுகிறார்? எதை சொல்லுகிறார்? ஐம்புலம் என்றால் என்ன பொருள்? ஐம்பொறிகள். ஐம்பொறிகளை குறிப்பிடுகிறார். ஐம்பொறிகளாகிய வேடர். எனவே பொறி என்பதுதான் கருவி, புலன் என்பது அதனாலே உணரப்படுகிற பொருள். இங்கே பொறிகளைத்தான் கருவிகளைத்தான் சொல்லுகிறார். ஐம்பொறிகளாகிய கருவிகள், அந்த கருவி கூட்டம் தான் வேடர் கூட்டம். ஐம்பொறி ஐம்புல வேடர். அதனாலே ஆகுபெயர் என்று இலக்கணம். ஆகுபெயர் என்றால் என்ன? ஒரு சொல் தன்னுடைய பொருளை தராமல் தன்னோடு தொடர்புடைய பொருளை.
வளர்ந்து அயர்ந்தனை என்பது ஈந்து புகழ்பெற்றால் என்பதை போல காரணகாரிய பொருட்டாய்
காரணம் காரியம். இப்ப ஈந்து புகழ் பெற்றான் என்ற ஒரு உதாரணத்துல ஒரு உதாரணம், ஈந்து கொடுத்து கொடுத்து புகழ் பெற்றான். என்ன பொருள்? கொடுத்ததனால் கொடுத்ததனால் அவனுக்கு புகழ் கிடைக்கும். ஈந்து புகழ் பெற்றான். அதே போல இங்கே வளர்ந்து அயர்ந்தனை அப்படின்னு எப்படி பொருள் கொள்ள வேண்டும்? அதே போல பொருள் கொண்டால் வளர்ந்ததனால் வளர்ந்ததனால் நீ மறந்தாய் அயர்ந்தனை, இருந்ததனால் புகழ் பெற்றதை போல. நீ வளர்ந்ததனால் அயர்ந்தார் என்று காரண காரியம். எது காரணம், எது காரியம்?
வளர்ந்தது
காரியம். அதே போல் அங்க ஈந்தது காரணம், புகழ் காரியம், அதனாலே கிடைக்கிற காரணம். சரி,
தம் முதல் என்பது வேறு முடிவு ஆதலின்பால் வலுவின்மை உணர்க. வேறு முடிவு ஆகலின் பால் வலுவின்மை உணர்க.
பால் வலுவின்மை, பால் தெரியணும், பால் வலு தெரியணும், பிறகு அதுக்கு பிறகு வலு இன்மை தெரியும். இப்ப இந்த நூற்பாவில் தம்முதல், தம்முதல் இங்க ஆன்மாவை குறிக்கிற சொல்லுது தம். தம் என்பது ஆன்மாக்கள் நிறைய. இந்த ஆன்மாவை குறிக்கிற சொல் உரிமையா பன்மையா? அது என்ன பால்? பலர், பலர் உயர்ந்த என்னன்னா பலர் பால். அகிரணை பன்மைக்கு அது பலவீனம். இது உயர்தனை, ஆன்மாக்கள் உயர்தனை, எனவே பலர் பால். தம் என்பது பலர். அப்படியானால் முடிக்கிற இடத்திலேயும் பலர் பால்ல தானே முடிக்க வேண்டும் வினைச்சொல்லும். ஆனால் எப்படி முடிக்கிறார்? ஆன்மாவை அயர்ந்தனை, ஆன்மாக்கள் அயர்ந்தனர் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். அப்படி பன்மையாக அங்கே சொல்லாமல் ஒரு ஆன்மாவை குறிக்கிறார் அயர்ந்தனை. அப்படியானால் தம் முதல் என்பது எப்படி இருக்க வேண்டும்? தன் முதல் என்று சொன்னால் சரியா இருக்கும். தன் முதல் நீ அயர்ந்தனை என்று சொன்னால் வாக்கியம் சரியா இருக்கும். இங்கே மெய்கண்டார் மாறாக சொல்லுகிறார், எனவே அதற்கு ஒரு அமைதி கூறுகிறார் அந்த உரையாசிரியர். ஏன் அப்படி சொன்னார் என்றார், தம் முதல் என்றது வேறு முடிவு. இந்த வாக்கியத்தோடு தொடர்புடையதல்ல. இங்கே தம் என்றால் பொதுவாக எல்லா ஆன்மாக்களுக்கும் தலைவனாகிய இறைவன். இங்கே இந்த குறிப்பிட்ட பக்குவ ஆன்மாவை குறிப்பிடவில்லை. தம் என்பது பக்குவ ஆன்மாவை குறிப்பிடவில்லை, எல்லா ஆன்மாக்களுக்கும் பொதுவாக. அப்படி எல்லா ஆன்மாக்களுக்கும் தலைவனாகிய இறைவன் இப்பொழுது இந்த பக்குவ ஆன்மாவுக்கு குருவாக வந்து உணர் அணி அயர்ந்தன என்று உணர்த்தினான். எனவே தம்முதல் என்றது வேறு முடிவு. ஆதலால் பால் வலு ஆகாது. ஆண்பால் என்றால் ஆண்பாவிலே முடியவில்லை, பலர் பால் என்றால் பல பாலிலே முடியவில்லை. இங்கே அப்படி இல்லையா? அதனாலே பால் வலு, வலுத குற்றம், அந்த குற்றம் இங்கே வராது. பால் வலு இன்மை உணர்
என்ற உண்மை உயிர்க்கு உயிராம் உள்ளின்று உணர்த்தியதும் அன்றி என இறந்தது கையில்.
ஆமா, நேற்றைய பார்த்தோம் அல்லவா, இறந்தது தழுவியது. முன்னே சொன்னவற்றை இங்கே கொள்ள வேண்டும். அதாவது இதுகாரும் உள் நின்று உணர்த்தி வந்ததோடு இப்பொழுது உருவாகவும் உயிர்க்குயிராய் உணர்த்தியதை இங்கே கொள்ள வேண்டும். உணர்த்தியதோடு நில்லாம் இப்போ வெளிப்படையாகவும் வருகிறார். சிறப்புமாம் என்ன? சிறப்புமாம், சிறப்பு உண்மை. இந்த குருவும் என்பது சிறப்பு உண்மை. அதுல ரெண்டு வகை இருக்குன்னு சொன்னேன், இழிவு சிறப்பும் உண்டு, உயர்வு சிறப்பும் உண்டு. அந்த ரெண்டையும் காட்டலை, இவர் பிரித்து காட்டல. பொதுவாக சிறப்பு உண்மை என்று எல்லா மாணவர்களுக்கும் தெரியும் என்று நினைப்போடு போகிறார். உண்மை சிறப்பு அவ்வளவுதான். அது என்ன சிறப்பு என்று நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். சிறப்பு என்றால் என்ன பொருள்? நேற்று சொன்னேன், சிறப்புன்னா என்ன பொருள்? மிகுதி. சிறப்பு என்றால் மிகுதிங்கிற பொருள். உயர்வு மிகுதி, இழிவு மிகுதி. இங்கே உயர்வு சிறப்பு உண்மை கொள்ள வேண்டும். சரி,
அந்நியமின்மைக்கு
பொருள் என்ன? அத்துவிதம்.
அதாவது சேரலை பயப்பித்ததாய் ஆண்டு உலகாகிய இயல்பு
அதாவது ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ள இயைவு தொடர்பு சேரலைன்னு அர்த்தம். சேரல்னா செல்லுதல், சேரல் என்றால் செல்லுதல், அறம் களால் செழுமைங்கிறார்ல அதைத்தான் இங்கே சேரல் என்ற. இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? போரல்னா கொல்லுதல், 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 கொல்லுதல் அல்ல, இல்ல இல்ல ஆளைய கொல்லுதல் போரை. சிலப்பதிகாரத்துல வந்து, சிலப்பதிகாரத்துல வந்து கண்ணகி போய் வழக்குரைக்கிறாள். அப்போது அரசன் சொல்லுகிறான், நான் கொன்றது நியாயம்தான் கோலனை, கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று என்று வாதாடுகிறான். கல்வனை கோரல்னு கொல்லுதல், அவன் கல்வன் அதனாலே கொன்றேன் என்று, கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று என்று இப்படி. அதுபோல இங்கே சேரல் என்றால் செல்லுதல். எனவே சேரலை பயப்பிப்பதாய் என்ன அர்த்தம்? அந்த இறைவனோடு சென்று பொருந்துவதை தருவதாய், பயப்பிப்பதாயின தருவதாய் இருக்கிற இயைவு தான் இந்த அத்துவீதம். வெல்லுதல், வெற்றி பெறுதல், வெல்லுதல். நம்ம நெடுந்தூரம் போயிருப்போம் அப்பதான் இவர் பழைய. நம்ம திரும்ப திரும்ப வேண்டும். பிறகு
அரண் என்றது
சொன்ன அவன், அரண் என்றால் அவன் என்ற அளவிலே பொருள் உண்டல் போ.
வெண்பொற்ற படையும் நவமணி முடியும் சிங்காதனமும் மன்னருக்கே உரிய சிறப்பு அடையாளமாம்.
இது ஒரு அருமையான பகுதி பாருங்க. இந்த இறைவனை மன்னவன் என்று சொன்னார் அல்லவா, என்ன பொருத்தம் அரசனுக்கும் இறைவனுக்கு என்ன பொருத்தம் இருக்கு என்று காட்டுகிறார். சிறப்பு அடையாளம் மறுபடிங்க. அரசனுக்கு உரிய சிறப்பான அடையாளங்கள் மூன்று. ஒன்று வெண்கொற்ற குடை, அடுத்து மணி முடி இருக்க வேண்டும், சிங்காதனம். இது போல உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. திருமணத்துல கூட அந்த மணமக்களுக்கு பெரிய அரியாசனம்
போட்டுருக்காங்க.
இந்த மூன்று அரசனுக்குரிய சிறப்பு அடையாளம், சிறப்பு அடையாளம்னா அதுபோல.
அதுபோல பிரபஞ்சம் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இயல்பாகிய ஒரு பெரு வெண்கொற்ற குடையும்.
அதுபோல இறைவனுக்கு வெண்கொற்ற குடையாக இருப்பது எது? பிரபஞ்சமா? இறைவன் தான் எல்லா உலகங்களுக்கும் மூல காரணமாக
இருப்பவன்.
அதனால்தான் பொருத்தம், அவன் தான் மூல காரணம் என்பதை காட்டுகிற அடையாளம் போல பிரபஞ்சம் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாம் இயல்பு. அப்படிப்பட்ட ஒரு பெரு வெண்கொற்ற குடையும் கமா. அடுத்து
ரெண்டாவது ஒருங்கே ஓர் இயல்பான் அறியும் பேரறிவாகிய ஒரு பெரும் சுடர் முடியும்.
அவனுடைய மணிமுடி, ஒளி வீசுகிற மணிமுடி இல்லையா, அவனுடைய பேரறிவு, ஒளிமயமான அறிவுமயமானவன் அல்ல. எனவே அவனுடைய பேரறிவு முற்றறிவு தான் அவனுக்கு நவ மணி முடி ஒளி சுடர் மணிமுடி. பிறகு மூன்றாவது
அங்கங்கே உயிர்ப்புயிராய் நின்று எவற்றினையும் செலுத்தும் இயல்பாகிய ஒரு பெரும் சிங்காதனம்.
சிங்காதனத்தில் இருந்து கொண்டு அரசன் என்ன செய்கிறான்? ஆணை செலுத்துகிறான், ஆணை செலுத்துகிறான் அல்லவா. அதுபோல இறைவன் தான் எல்லா பொருள்களையும் செலுத்துகிறான்.
பிறர் உருவத்தின்றி தனக்கே உரிமையாக சிறந்தமை பற்றி,
அதனாலே இந்த மூன்றும் பிற கடவுளருக்கு இல்லை. இந்த மூன்று எல்லா உலகங்களுக்கும் மூல காரணம்
முற்றறிவு.
எல்லாவற்றையும் அவனுடைய இயக்குகிற எல்லாவற்றையும் அவன் தான் இயக்குகிறான். எனவே இந்த மூன்றும் இறைவன் ஒருவனுக்கே உரியவன்.
சிறந்தவை
பொருள் சொல்லுகிறான். அரண் என்றால் அறுப்பவன், இதனை பாசங்களை அறுப்பவன், ஆதலாலே அவனுக்கு அரண் என்ற
அரண்.
அவன் தான் திருப்பெயருடைய முதல்வனே மன்னவனாகவும் மன்னவனாக உருவகம் செய்தார். அது பின்னால மன்னவனாகவும் அடுத்து அடுத்து ஆன்மாவை எப்படி உருவம் செய்கிறார்?
சித்து எனப்படும் சாதி பொறுமையும் பற்றி ஆன்மாவை மன்னவ குமாரனாகவும்,
ஆன்மாவை ஏன் மன்னவ குமாரனாக உருவகித்தார் என்றார், அரசகுமாரனுக்கு தந்தையினுடைய செல்வத்தை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய உரிமை உண்டு. இரண்டாவது ஓர் இனம், இறைவனும் உயிரும் சித்து என்ற இனத்தால் ஒன்று, அந்த ரெண்டையும் காட்டுகிறான். எனவே அம்முதல்வனது பேரானந்த பெருஞ்செல்வம் முழுதும் தனதேயாக கொண்டு அனுபவிக்கும் சுதந்திரம் உடைமையும் இரண்டாவது. எனவே ஆன்மாவுக்கு எதற்கு உரிமை சுதந்திரம் உண்டு? அனுபவத்திலே அனுபவிக்க மட்டும்தான் உரிமை உண்டு, வேறு எதற்கு உரிமை இல்லை? வேறு எதற்கு உரிமை
இல்லை?
ஐந்தொழில் செய்ய உரிமை இல்லை, அனுபவிக்கத்தான் உரிமை
உண்டு.
அப்படி செய்கிறாங்க சிவசமவாதிகள். அந்த இறைவனை ஓய்வு கொள்ள செய்துவிட்டு இந்த மகனை சிவசமவாதி, அதே ரொம்ப நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறார். எனவே இவருடைய மாணவர் அருந்தி சிவம் உம்பருபிரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன், உம்பருபிரான் மட்டும்தான் உரியன். உற்பத்தினா அந்த ஐந்தொழில்களுக்கு தோற்றம் முதலிய உம்பருபிரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன். உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரிமை, அது ஒன்றுக்கு தான் உரிமை. அதே அதை நினைத்தான் இங்க இப்படி எழுதுகிறார். பிறகு இரண்டாவது சித்து எனப்படும் சாதி ஒருமையும் பற்றி ஆன்மாவை மன்னவகுமாரனாக, பிறகு அடுத்து இந்த ஐம்பொறிகளை ஏன் வேடராக உருவித்தார், அதற்கு பொருத்தம்
காட்டுமாவை அறிவு பெரும் செல்வம் முழுவதையும் ஆரலைத்துக் கொண்டு,
ஆரலைத்துனால்
ஆரலை
ஆரலைத்துனா வழிப்பறி செய்து, வழியிலே நடுக்காட்டுல இந்த கள்வர்கள் வேடர்கள் வழிப்பறி செய்து மறித்து, ஆமா அப்பர் சாமி உள்ளுவர் ஐவர் கள்வர் புனத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் என்று வேடராக அப்பர் சுவாமிகளும் சொல்லியிருக்கிறார் இந்த பொறிகளை. எனவே அவ ஆன்மாவை அறிவு, இங்கே இந்த ஐம்பொறிகள் என்ன செய்கின்றன, எதை வழிப்பறி செய்கின்றன, ஆன்மாவோட என்ன, ஆன்மாவோட என்ன இருக்கிறது வழிபறி செய்ய? அப்படியா சொல்றாரு? நல்லா என்ன சொல்லு பாருங்க. அறிவு தெரிஞ்சல் எப்படிப்பட்ட அறிவு? வியாபக அறிவாகிய செல்வத்தை கவர்ந்து கொள்கின்றதையும் தைம்பூரிகள் போனால் போகிறது என்று சிற்றறிவு கொடுக்கிறது. கொஞ்சம் வைத்துக் கொள்ளும் என்று பெருஞ்செல்வத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டு அறிவு பெருஞ்செல்வம் முழுவதையும் ஆரலைத்துக் கொண்டு ஆறுனா வழி, ஆறு என்றால் வழி, அழைத்தல்னா வருத்துதல், வழி இடையிலே ஆறு அழைத்துக் கொண்டு சிறுமை அது ஒன்று.
விதிவிலக்கை இழப்பித்து இழிதொழிலில் நிற்பித்தல்,
இழிதொழில் செய்யும்படியாக வைக்கிறது இந்த விதி விலக்கு. இதை மறக்க செய்கிறது விதி. விதிப்படி நடக்க வேண்டும், விலக்கியவற்றை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் இந்த ஆன்மாவை செய்ய விடாதபடி விலக்கியவற்றையே செய்ய வைக்கிறது. விலக்கியவற்றை செய்ய விதிப்படி நடக்க விடாமல் செய்கிறதே இந்த ஐந்து. தெரியும் உங்களுக்கு, தெரியுமில்ல ஏகதேச உருவகம் என்ன? ஒரு பகுதியை உருவகப்படுத்தி மற்றொரு பகுதியை உருவகிக்காமல் விடு. இங்கே எதை விடுத்தார், எதை உருவகித்தார் இந்த நூற்பாவில்? எதை உருவகித்து எதை உருவகிக்கவில்லை? ஐம்பொறிகளை வேடராக உருவகித்திருக்கிறார். தெளிவாக தெரியும் அந்த ஒரு பகுதியை உருவகித்தார். வேற எந்த பகுதி உருவகிக்கவில்லை என்றால் இறைவனை மன்னவன் என்று சொல்லவில்லை. இறைவனை இந்த நூற்பாவிலே மன்னவர் என்று சொல்லவில்லை, ஆன்மாவை மன்னவ குமாரன் என்று சொல்லவில்லை. அதை நாம் அங்கே வழிநூலிலே இருந்து
கொள்ளும்.
தவத்தினை உணர்த்த என்பது முதலாவது அதிகரணம். தவத்தினில் உணர்த்த அது
தம்முதல் குருவுமாய் என்பது ஓர் அதிகரணம்.
இரண்டாவது அதிகரணம் தம்முதல் குருவுமாய்.
ஐங்குல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன என்பது மூன்றாவது அதிகரணம்.
ஆம்.
விட்டு அந்நிய உண்மையின் அருண்கடல் செல்லுமே என்றது நான்காவது அதிகாரம். ஆக நான்கு அதிகாரத்தில் இச்சூக்கிரம் என்று
நாலு நாலு மணியான பகுதிகள்
தவம் செய்தார் என்றும் அவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றிருப்பாராக தவம் செய்த நற்சார்பில் வந்து உதித்த ஞானத்தை
சரி. இந்த தவம் வழிபாடு சரியை கிரியை யோகம். இந்த தவத்தினுடைய பயன் என்ன? ஞானம். அதுதான் முடிவான பயன். இந்த இடையிலேயே இன்னொரு பயன் கிடைக்கும். இடைநிலை பயன், முடிநிலை ரெண்டு பயன். இடைநிலை பயன் ஒன்று, முடிநிலை பயன் ஒன்று. முடிநிலை பயன் தான் முக்தி ஞானம். இடையிலே கிடைக்கிற இன்னொரு பயன், சிறிய பயன், அதுக்கு என்ன? இங்க அது எந்த எந்த ஒரு செயலிலும் ரெண்டு நன்மை கிடைக்கும். ஒரு தொழிலே ஈடுபடும் போது அதுக்கு என்ன ஆங்கிலங்கள் தொழில் பை ப்ராடக்ட், பை ப்ராடக்ட். இங்கே தவத்தினாலே கிடைக்கிற இடைப்பட்ட பயன். இடைப்பட்ட பயன் என்ன என்றால், தவத்தினை செய்தவர்கள் அந்த தவத்தின் பயனாக இன்ப உலகத்தை அடைந்து இன்ப பதவிகளை அடைந்து சாலோகம், சாமீபம், சாரூபம் என்று மூன்று வைத்திருக்கிறார். சரியக்கு இடைநிலை பயன் சாலோகம், அதாவது இன்ப உலகத்திலே எங்கும் உரிமையோடு சென்று அங்கே உள்ள இன்பங்களை அனுபவித்தல். இன்ப உலகம் இங்க சொர்க்க நரகம் இல்லை, இது வேறு உலகம். சிவன் உலகம், சிவலோகங்களிலே இன்ப உலகங்களிலே சென்று அங்கே உள்ள இன்பத்தை வேண்டியவாறு அனுபவித்த, அப்படி அங்கே அனுபவித்து மீண்டும் இங்கே வந்து பிறக்கவே. அந்த சரியை செய்தவர்கள் அந்த சாலோகம் என்ற பதவியை பெற்று அனுபவித்த பிற்பாடு மீண்டும் நில உலகிற்கு வந்து அந்த ஞானத்தை பெற்று முத்தி அடைவார். மீண்டும் மண்ணுலகுக்கு வந்தாக
வேண்டும்,
அதான் தவலோகம். அதே போல கிரியை மேற்கொண்டவர்கள் அதன் பயனாக சாலோகம், சாமீபம் என்ற நிலையை பதவி அடைவார்கள். சாமீபம் என்றால் சமீபம், சமீபம் என்றால் அருகில், அதாவது அந்த உலகத்தை ஆளுகிற அதிபதிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அருகிலே இருந்து அனுபவிக்கின்ற அந்த பதவியை பெறுவார். அது கிரியை. யோகத்திற்கு என்ன பதவி? சாரூபம். அங்கே உள்ள அதிபதிகளுடைய வடிவத்தையே இவர்களும் பெற்று சாரூபம் வடிவத்தை பெற்று ஆளுவார் என்று. இப்ப இவையெல்லாம் இடைநிலை பயன்கள். பிறகு அவர்கள் மீண்டும் மண்ணுலகிற்கு வந்து தவத்திலே உற்று பெற்று அந்த ஞானத்தை பெறுவார். ஞானத்தை பெற்று முத்தி இன்பத்தை அடைவார்கள், அதைத்தான் சொல்லுகிறார். ஆனால் சில பக்குவான்மாக்கள் அங்கிருந்தே கூட முத்தி அடையலாம், அங்கே இருந்து கூட முத்திக்கு செல்ல முடியும். அங்கேயும் பற்றோடு அனுபவித்தால் மீண்டும் பிறவிக்கு வரும். அங்கேயே பற்றில்லாமல் இருந்தால் முத்தி அங்கிருந்தே செல்லலாம். எனவே தவம் செய்தார் என்றும், என்றும்னா தவறாமல், என்றும் தவலோகம் சார்ந்து மீண்டும் மீண்டும் மண்ணுலகிற்கு பிறந்து பவம் செய்து பற்றை அறுப்பதற்காக வருவார்கள். அந்த வருகிற போது எந்த எப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறப்பார்கள்? தவம் செய்த நற்சார்பி பத்து, அவர்களுக்கு நல்ல சார்பு அமையும், நல்ல ஞானத்தை பெறுவதற்கு ஏற்ற நல்ல சூழ்நிலை அமையும். குடும்ப சூழ்நிலை, வெளி உலக சூழ்நிலை எல்லாம் நல்ல முறையிலே அமையும் ஞானத்துக்கு ஏதுவாக. எனவே நற்சார்பில் வந்து உதித்து ஞானத்தை நண்ணுவார். ஞானத்தை நண்ணுதலை கற்றார் சூழ். ஞானிகளுடைய நூல்கள், சூழ் என்றால் நூல், கற்றார் சூழ் ஞானிகளுடைய நூல்கள் இவ்வாறு சொல்லும், ஞானிகளுடைய நூல் இவ்வாறு சொல்லுமாம் கண்டு.
பசித்து உண்டு பின்னும் பசிப்பாறை ஒட்டும் இசைத்து வருவிலையில் இன்பம் இசைத்த இருவிலை நூல்வில் இறப்பில தவத்தால் மறுபுவனாம் ஞானத்தை.
இறப்பில்,
இறப்பில் தவம், இறப்பில் தவம்,
அந்த இந்த பிரசமயத்தரே மறுக்கிறார். மீமாம்சகர் என்ற ஒரு சாரார், மீமாம்சகர் காலையில கூட சொன்னார் அல்லவா, வேதவாதிகள், வேதவாதிகள், வேதம் நித்தியமானது, யார் எழுதப்படாதது வேதம். அந்த வேதம் தான் அவர்களுக்கு எல்லாம், கடவுளே வேதம் தான் அவர்களுக்கு. கடவுள் கோட்பாடு கிடையாது, மீமாம்சகருக்கு கடவுள் கோட்பாடு கிடையாது. அந்த வேதங்களிலே சொல்லப்பட்ட வேள்விகள் யாகங்களை செய்தாலே அந்த யாகங்களே அவர்களுக்கு முக்தியை கொடுக்கும், சொர்க்க இன்பத்தை கொடுக்கும். யாகம் செய்தாலே போதும், விதிப்படி யாகம் செய்ய, அதுதான் அவர்களுடைய
கொள்கை.
ஆமா, இந்த தாரகவன பத்தியூர்கள் எல்லாம் அந்த கூட்டம் தான், தாரகவன. எனவே அந்த கொள்கையை மறுக்கிறார் வேகண்டா. அவர்கள் பெறுகிற இன்பம் இருக்கிறதே என்ன இன்பம்? சொர்க்க இன்பம், துறக்க இன்பம், அவையெல்லாம் நிலையற்றவை. அந்த அனுபவத்தை அனுபவித்த பிற்பாடு மீண்டும் இங்கே அவர்கள் பிறந்தாக வேண்டும். அது நிலையற்ற இன்பம். எது போல பசித்து உண்ட பிறகு அந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்? பசித்து உண்ட இன்பம் நிலையற்ற இன்பம். நாக்குக்கு கீழே போய்விட்டால், தொண்டைக்கு கீழே இறங்கிவிட்டால் அந்த இன்பம் எங்க? எனவே அது போன்றவை அவர்கள் சொல்லுகிற இன்பங்கள். வேள்வியால் வருகிற இன்பம் எல்லாம் நிலையற்ற இன்பம். ஆனால் இங்கே சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற இன்பம் எதனாலே வருகிறது? இறப்பில் தவத்தால் வருவது. இறப்பில் தவம், இறப்பு இல்லை அழிவில்லாத, இறப்பு இல்லாத அழிவில்லாத தவம், இறப்பில் தவம். அந்த தவத்தை எப்படி, தவத்துக்கு அடிப்படை இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு வந்துவிட்டால் ஆன்மாரியிலே தவத்திலே ஈடுபடுகிறார். இருவினை ஒப்பு அடிப்படை. இருவினை ஒப்பு என்றால் என்ன? இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக உணர்ந்து, இன்பத்திற்கு மகிழாமல் துன்பத்திற்கு வருந்தாமல் நடுநிலையோடு, நடுநிலையோடு இருக்கிற அந்த மனநிலைதான் இருவினை ஒப்பு. தந்தனத்தை பூசினாலும், வாள் கொண்டு வெட்டினாலும் சமமாக மனநிலை பிறழாமல் இருக்கும். இருவினை ஒப்பு வருமா? ஒரு பிறவிலே வருமா? நமக்கு இருக்கிற ஆசாபாசங்கள், விருப்பு வெறுப்புகள் அடையப்பா எப்போது இருவினை ஒப்பு வரும்? இந்த தவத்தை செய்து முற்று பெற்றால் தானே வரும். சும்மா பேசிக் கொண்டிருந்தால் வராது. இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு வருமா? எனவே அதிலே அதான் சாதனம். சாதிக்க வேண்டும், முயற்சி பண்ண வேண்டும். சாதனை, சாதகன், சாதனை, சாதனம். எனவே அந்த சாதனத்திலே நிற்க வேண்டும். வழிபாடு என்ற சாதனத்திலே நிற்க வேண்டும். அதான் இருவினை ஒப்பில், இருவினை ஒப்பு ஏற்பட்ட பிறகு இறப்பில் தவத்தாலே மறுபன் இந்த ஆன்மா அடைவான். மறுபனாம் ஞானத்தை, ஞானத்தை அடைந்து, தவத்தால் ஞானத்தை அடைந்து உச்சி பயனை. அதான் முதல் அதிகரணம் முற்று பெற்றது. சரி, இந்த அளவுல நம்முடைய ஞானத்தை முடித்துக் கொள்வோம். நமக்கு முழு ஞானம் தான் இப்ப வராத, முழு ஞானம் கிடைக்க கிடைக்கவில்லை.